அன்பார்ந்த மாணவர்களே, இனிய மாலை வணக்கம். இது உங்கள் உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் லோகநாதன் நேசரஞ்சனி, ஹல்துமுல்லை ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை. ஆம் மாணவர்களே, இன்று கற்பதற்கு தேவையான பென்சில், குறிப்பு புத்தகம் போன்றவற்றை வைத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இன்று நாம் தரம் ஐந்திற்கான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்தில் சில விடயங்களை கற்க இருக்கின்றோம். இன்றைய பாட இறுதியில் உங்களுக்கு இன்றைய வினா பகுதியில் வினா ஒன்று வழங்கப்பட உள்ளது. எனவே மாணவர்களே, இன்றைய பாடத்தை நன்றாக கவனித்து வினாவிற்கான சரியான பதிலை 07624114644 மீண்டும் கூறுகின்றேன், 07624114644 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வையுங்கள். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்வோமா? இன்றைய பாடத்தில் வேலைகளை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். வேலைகளை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிகள். அந்த வகையில் மாணவர்களே, முதலாவதாக வேலைகளை இலகுவாக்க பயன்படுத்தப்படும் நுட்ப முறைகள் தொடர்பாக பார்ப்போம். வேலைகளை இலகுவாக்க பயன்படுத்தப்படும் நுட்ப முறைகள். முதலாவதாக நெம்புகோல் பயன்படுத்துதல். அடுத்ததாக சாய்தளம் பயன்படுத்துதல். பட்சில்லுகள் அல்லது சங்கிலி தொகுதிகள் பயன்படுத்துதல். கப்பி பயன்படுத்துதல். மின்காந்தம் பயன்படுத்துதல். மீண்டும் கூறுகின்றேன், வேலைகளை இலகுவாக்க பயன்படுத்தப்படும் நுட்ப முறைகள். நெம்புகோல் பயன்படுத்துதல், சாய்தளம் பயன்படுத்துதல், பட்சில்லுகள் அல்லது சங்கிலி தொகுதிகள் பயன்படுத்துதல், கப்பி பயன்படுத்துதல், மின்காந்தம் பயன்படுத்துதல். ஆம் மாணவர்களே, முதலாவதாக நாம் நெம்புகோல் பயன்படுத்துதல் தொடர்பாக பார்ப்போம். எமது வேலையை இலகுவாக்கும் ஓர் எளிய சாதனம் நெம்புகோல் ஆகும். வேலையை இலகுவாக்கும் ஓர் எளிய சாதனம் தான் நெம்புகோல். நெம்புகோலில் ஒரு சிறிய விசையை பிரயோகித்து பெரிய வேலையை இலகுவாக செய்ய முடியும். நெம்புகோலில் ஒரு சிறிய விசையை பிரயோகிப்பதன் ஊடாக நாம் பெரிய வேலைகளை இலகுவாக செய்து கொள்ளலாம். நெம்புகோலில் மாணவர்களே, பிரயோகிக்கப்படும் விசை எத்தனம் என்று கூறப்படும். நெம்புகோலில் பிரயோகிக்கப்படுகின்ற விசை எத்தனம் என்று கூறப்படும். அதே நேரம் மாணவர்களே, எத்தனம் மூலம் அசைக்கப்படும் பொருள் சுமை எனப்படும். எத்தனம் மூலம் அசைக்கப்படும் பொருள் சுமை எனப்படும். நெம்புகோல் சுழலும் புள்ளி பொருதி அல்லது சுழலிடம் என கூறப்படும். நெம்புகோலில் சுழலும் புள்ளி பொருதி அல்லது சுழலிடம் என்று கூறப்படும். நெம்புகோலில் பிரயோகிக்கப்படுகின்ற விசை எத்தனம் என்றும் எத்தனம் மூலம் அசைக்கப்படும் பொருள் சுமை என்றும், நெம்புகோல் சுழலும் புள்ளி பொருதி அல்லது சுழலிடம் என்றும் கூறப்படும். அடுத்ததாக மாணவர்களே, நெம்புகோலை மூன்று வகையாக பிரிக்கலாம். நெம்புகோலை மூன்று வகையாக பிரிக்கலாம். அவை: முதலாம் வகை நெம்புகோல், இரண்டாம் வகை நெம்புகோல், மூன்றாம் வகை நெம்புகோல். முதலாம் வகை நெம்புகோல், இரண்டாம் வகை நெம்புகோல், மூன்றாம் வகை நெம்புகோல். இதில் மாணவர்களே, முதலாம் வகை நெம்புகோள்களாக மூடித்திறப்பான், கத்தரிக்கோள், குரடு, சுத்தியல், அளவாங்கு இவற்றை நாம் கூறலாம். மூடித்திறப்பான், கத்தரிக்கோள், குரடு, சுத்தியல், அளவாங்கு இவற்றை கூறலாம். இரண்டாம் வகை நெம்புகோள்களாக மாணவர்களே, துடுப்பு, பாக்கு வெட்டி, ஒற்றை சில்லு வண்டி, திருகாணி சாவி போன்றவற்றை கூறலாம். துடுப்பு, பாக்கு வெட்டி, ஒற்றை சில்லு வண்டி, திருகாணி சாவி இவற்றை நாம் கூறலாம். மூன்றாம் வகை நெம்புகோள்களாக தூண்டில், நகம்பட்டி, இடுக்கி இவற்றை கூறலாம். மூன்றாம் வகை நெம்புகோள்களாக தூண்டில், நகம்பட்டி, இடுக்கி இவற்றை நாம் கூறலாம். ஆம் மாணவர்களே, இப்போது நாம் நெம்புகோள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக கப்பியை பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக செய்யப்படும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். கப்பியை பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக செய்யப்படும் சந்தர்ப்பங்கள். முதலாவதாக மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், கிணற்றிலிருந்து கப்பி மூலம் நீர் வாளியை இழுத்தல். கிணற்றிலிருந்து கப்பி மூலம் நீர் வாளியை இழுத்தல். இதை நீங்கள் பெரும்பாலாக கண்டும் இருப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, பாரம் தூக்கி. பாரம் தூக்கி மூலம் கொள்கலன்களை ஏற்றுதல் இறக்குதல், அதாவது கிரேன் மூலம். இதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். கிரேன் மூலம் கொள்கலன்களை ஏற்றுதல் இறக்குதல். மேலும் மாணவர்களே, உயரமான கட்டிடங்கள் கட்டும் போது சீமேந்து, மணல் என்பவற்றை மேலே இழுத்தல். கப்பியை பயன்படுத்தி உயரமான கட்டிடங்கள் கட்டும் போது சீமேந்து, மணல் என்பவற்றை மேலே இழுத்தல். மேலும் மாணவர்களே, பாரங்களை மேலே உயர்த்துதல். பாரங்களை மேலே உயர்த்துதல். அடுத்ததாக கப்பி தொகுதிகள் மூலம் மரங்களை இழுத்தல். கப்பி தொகுதிகள் மூலம் மரங்களை இழுத்தல். இவைதான் கப்பியை பயன்படுத்தி நாம் இலகுவாக வேலைகளை செய்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள். அதாவது கிணற்றிலிருந்து கப்பி மூலம் நீர் வாளியை இழுத்தல், பாரம் தூக்கி மூலம் கொள்கலன்களை ஏற்றுதல் இறக்குதல், உயரமான கட்டிடங்கள் கட்டும் போது சீமேந்து, மணல் என்பவற்றை மேலே இழுத்தல், பாரங்களை மேலே உயர்த்துதல், கப்பி தொகுதிகள் மூலம் மரங்களை இழுத்தல். அடுத்ததாக மாணவர்களே, சாய்தளம். சாய்தளத்தை பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக செய்யப்படும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். சாய்தளத்தை பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக செய்யப்படும் சந்தர்ப்பங்கள். அதாவது மாணவர்களே, குறைந்தளவு எத்தனத்துடன் பொருள் ஒன்றை ஒழுங்கு முறையில் உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுவது சாய்தளமாகும். குறைந்தளவு எத்தனத்துடன் பொருள் ஒன்றை ஒழுங்கு முறையில் உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுவது சாய்தளமாகும். ஒரு சாய்தளத்தின் ஊடாக மாணவர்களே, பொருள் ஒன்றை இழுத்தல் அல்லது தள்ளுதல் மூலம் நிலைக்குத்தான தளத்திற்கு பொருளை மேலே கொண்டு செல்லுவது இலகுவாகும். அதாவது ஒரு பொருளை இழுத்தல் அல்லது தள்ளுதல் மூலம், சாய்தளத்தினூடாக பொருளொன்றை இழுத்தல் அல்லது தள்ளுதல் மூலம் நிலைக்குத்தான தளத்திற்கு பொருளை மேலே கொண்டு செல்லுவது இலகுவாகும். இப்போது மாணவர்களே, சாய்தளத்தை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். சாய்தளத்தை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள். முதலாவதாக, பாரமான பொருட்களை பாரம் தூக்கிகள் மூலம் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லல். பாரமான பொருட்களை பாரம் தூக்கிகள் கிரேன் மூலம் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லல். அடுத்ததாக, லொரிகளில் எண்ணெய் பீப்பாய்கள் ஏற்ற சாய்தளமாக பலகையை பயன்படுத்துதல். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் மாணவர்களே கண்டிருக்க கூடும். எண்ணெய் பீப்பாய்களை ஏற்ற சாய்தளமாக பலகையை பயன்படுத்துதல். அடுத்ததாக மாணவர்களே, மாடி கட்டிடங்களின் மேல் மாடிக்கு செல்ல மாடிப்படிகளை பயன்படுத்துதல். மாடி கட்டிடங்களில் மேல் மாடிக்கு செல்ல மாடிப்படிகளை பயன்படுத்துதல். கோடரியின் முனையால் மரங்களை பிளத்தல். கோடரியின் முனையால் மரங்களை பிளத்தல். மாணவர்களே, இப்போது நாம் சாய்தளத்தை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை பார்த்தோம். அதாவது, பாரமான பொருட்களை பாரம் தூக்கிகள் மூலம் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லுதல், லொரிகளில் எண்ணெய் பீப்பாய்களை ஏற்ற சாய்தளமாக பலகையை பயன்படுத்துதல், மாடி கட்டிடங்களில் மேல் மாடிக்கு செல்ல மாடிப்படிகளை பயன்படுத்துதல், கோடரியின் முனையால் மரங்களை பிளத்தல். இவைதான் சாய்தளத்தை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள். மாணவர்களே, அடுத்ததாக, சில்லும் அச்சாணியும். சில்லும் அச்சாணியும் பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக செய்யப்படும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். சில்லும் அச்சாணியும் பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். முதலாவதாக மாணவர்களே, துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்தல். துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்தல். நீர் பம்பி மூலம் நீரை இறைத்தல். நீர் பம்பி மூலம் நீரை இறைத்தல். நீர் குழாயில் நீரை பெறல். நீர் குழாயில் நீரை பெறல். திருகாணி செலுத்தியால் திருகாணியை செலுத்துதல். திருகாணி செலுத்தியால் திருகாணியை செலுத்துதல். மாட்டு வண்டியில் பொருட்களை கொண்டு செல்லல். மாட்டு வண்டியில் பொருட்களை கொண்டு செல்லல். அடுத்ததாக, மோட்டார் சைக்கிளை செலுத்துதல். மோட்டார் சைக்கிளை செலுத்துதல், சைக்கிளை திருப்ப கைப்பிடி உதவுதல், சைக்கிளை திருப்ப கைப்பிடி உதவுதல். இவைதான் மாணவர்களே நாம் சில்லும் அச்சாணியும் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள். அதாவது துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்தல், நீர்பம்பி மூலம் நீரை இறைத்தல், நீர்க்குழாயில் நீரை பெறல், திருகாணி செலுத்தியால் திருகாணியை செலுத்துதல், மாட்டு வண்டியில் பொருட்களை கொண்டு செல்லல், மோட்டார் சைக்கிளை செலுத்துதல், சைக்கிளை திருப்ப கைப்பிடி உதவுதல். அடுத்ததாக மாணவர்களே, பட்சில்லுகள் அல்லது சங்கிலி தொகுதிகள் பயன்படுத்தி வேலைகளை இலகுவாக செய்யும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். பட்சில்லுகள் அல்லது சங்கிலி தொகுதிகளை பயன்படுத்தி வேலைகளை இலகுவாக செய்யும் சந்தர்ப்பங்களை பார்ப்போம். முதலாவதாக மாணவர்களே, துவிச்சக்கர வண்டி சுழலுதல். துவிச்சக்கர வண்டி சுழலுதல், இதற்கு பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக மோட்டார் சைக்கிள் செலுத்துதல். மோட்டார் சைக்கிள் செலுத்துவதற்கும் பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. விளையாட்டு கார்கள் இயங்குதல். விளையாட்டு கார்கள் இயங்குதல். விளையாட்டு கார்கள் இயங்குவதற்கு பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கும் உடைந்த விளையாட்டு கார் ஒன்றை எடுத்து பார்த்தீர்களானால் இதனை நீங்கள் அவதானிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பட்சில்லு காணப்படும். அடுத்ததாக வாகன இயந்திரங்கள் இயங்குதல். வாகன இயந்திரங்கள் பட்சில்களை பயன்படுத்தி இயங்குகின்றன. வாகன இயந்திரங்கள் இயங்குவதற்கும் பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகின்றன. கடிகாரங்கள் இயங்குதல். உங்கள் வீடுகளில் இருக்கும் கடிகாரங்களிலும் கூட நீங்கள் அவதானிக்கலாம். இந்த பட்சில்லுகள் காணப்படும். கடிகாரங்கள் இயங்குவதற்கும் இந்த பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, பட்சில்லுகள் அல்லது சங்கிலி தொகுதிகளை பயன்படுத்தி வேலைகளை இலகுவாக செய்யும் சந்தர்ப்பங்களை பார்த்தோம். அதாவது துவிச்சக்கர வண்டி சுழலுதல், இதற்கு பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் செலுத்துதல். மோட்டார் சைக்கிள் செலுத்துவதற்கு பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. விளையாட்டு கார்கள் இயங்குதல். விளையாட்டு கார்கள் இயங்குவதற்கு பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் வாகன இயந்திரங்கள் இயங்குதல். வாகன இயந்திரங்கள் இயங்குவதற்கும் பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக கடிகாரங்கள் இயங்குதல். கடிகாரங்கள் இயங்குவதற்கும் பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, மின்காந்தம். மின்காந்தத்தின் பயன்களை பார்ப்போம். மின்மணி இயங்குவதற்கு மின்காந்தம் பயன்படுத்தப்படுகின்றது. மின்மணி இயங்குதல். மின் மோட்டார் இயங்குதல். மின் மோட்டார் இயங்குதல். மின் பாரம் தூக்கி இயங்குதல். மின் பாரம் தூக்கி இயங்குதல். அதே நேரம் மாணவர்களே, MRI ஸ்கேன் இயந்திரம் இயங்குதல். மின்காந்தத்தின் மூலமாக MRI எனும் ஸ்கேன் இயந்திரம், எமது உடலை ஸ்கேன் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற இயந்திரம் இயங்குதல். அடுத்ததாக மாணவர்களே, மின்காந்தம் அமைய பெற்றுள்ள சாதனங்களை பார்ப்போம். மின்காந்தம் அமைய பெற்றுள்ள சாதனங்கள் மின்மணி, செவிப்பண்ணி, MRI ஸ்கேன் இயந்திரம், மின் மோட்டார், வீட்டு அழைப்பு மணி, மின் பாரந்தூக்கி. மின்மணி, செவிப்பண்ணி, MRI ஸ்கேன் இயந்திரம், மின் மோட்டார், வீட்டு அழைப்பு மணி, மின் பாரம் தூக்கி. இவை மின்காந்தம் அமைய பெற்றுள்ள சாதனங்கள் ஆகும். அடுத்ததாக மாணவர்களே, காந்தம், காந்தத்தின் வகைகளை பார்ப்போம். காந்தத்தின் வகைகளை பார்ப்போம். சட்ட காந்தம், யூவடிவ காந்தம், குதிரைலாட காந்தம், வளைய வடிவ காந்தம், குண்டு முனை காந்தம், உருளை வடிவ காந்தம். அதாவது மாணவர்களே, சட்ட காந்தம், யூ வடிவ காந்தம், குதிரைலாட காந்தம், வளைய வடிவ காந்தம், குண்டு முனை காந்தம், உருளை வடிவ காந்தம். இந்த காந்தங்களை மாணவர்களே நீங்கள் கண்டும் இருப்பீர்கள். தற்போது புத்தக கடைகளிலும் நாம் வாங்கி பார்த்து கொள்ளலாம். இந்த காந்த வகைகளில் மாணவர்களே, சட்ட காந்தம் தொடர்பாக சில விடயங்களை இப்போது பார்ப்போம். சட்டக்காந்தம் ஒன்றில் இரு முனைகள் காணப்படுகின்றன. சட்டக்காந்தம் ஒன்றில் இரு முனைகள் காணப்படுகின்றன. முதலாவது வடமுனை தென்முனை. வடமுனை தென்முனை இவைதான் சட்டக்காந்தம் ஒன்றில் காணப்படுகின்ற இரு முனைகளும். வடமுனை தென்முனை. சட்டக்காந்தம் இரு முனைகளிலும் அதிகம் கவரும் தன்மையை கொண்டிருக்கும். சட்டக்காந்தம் இரு முனைகளிலும் அதிகமாக கவரக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். இதற்காக மாணவர்களே ஒரு சிறிய செயற்பாடை நீங்கள் வீடுகளில் செய்து பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு காந்தத்தை நீங்கள் புத்தக கடையில் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பெற்றுக்கொண்ட பின்னர் காகித தாளொன்றின் மீது குண்டூசிகள் அல்லது காகித கவ்விகளை பரப்பி வைத்து பின்னர் சட்டக்காந்தம் ஒன்றினை குண்டூசிகளுக்கு அல்லது அந்த காகித கவ்விகளுக்கு மேல் பிடித்து மெதுவாக கீழே கொண்டு செல்லும் போது குண்டூசிகள் அல்லது காகித கவ்விகள் காந்தத்தின் மீது இழுக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அதாவது மாணவர்களே, நான் மீண்டும் அந்த செயற்பாட்டை கூறுகின்றேன். காகித தாளொன்றின் மீது குண்டூசிகள் அல்லது காகித கவ்விகளை பரப்பி வைத்து பின்னர் சட்டக்காந்தம் ஒன்றினை குண்டூசிகளுக்கு அல்லது காகித கவ்விகளுக்கு மேல் பிடித்து மெதுவாக கீழே கொண்டு செல்லும் போது குண்டூசிகள் காந்தத்தின் மீது இழுக்கப்படுவதை அவதானிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்களே, காந்தத்தின் இரு முனைகளிலும் குண்டூசிகள் அல்லது காகித கவ்விகள் அதிகம் ஒட்டியிருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். அதாவது காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமான அளவு குண்டூசிகள் அல்லது காகித கவ்விகள் ஒட்டி இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, காந்தத்தின் வட முனையானது என் எனும் குறியீட்டு எழுத்தினாலும் தென்முனையானது எஸ் எனும் குறியீட்டு எழுத்தினாலும் குறிக்கப்பட்டிருக்கும். வடமுனை என் எனும் குறியீட்டெழுத்தினாலும் தென்முனை எஸ் எனும் குறியீட்டு எழுத்தினாலும் குறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். காந்தத்தின் வடமுனையானது சிவப்பு நிறத்திலும் தென்முனையானது நீல நிறத்திலும் குறிக்கப்பட்டிருக்கும். வடமுனையானது சிவப்பு நிறத்திலும் தென்முனையானது நீல நிறத்திலும் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த விடயங்களை மாணவர்களே நீங்கள் கட்டாயம் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அதாவது வடமுனை என் எனும் குறியீட்டு எழுத்தினாலும் தென்முனை எஸ் எனும் குறியீட்டு எழுத்தினாலும் குறிப்பிடப்பட்டிருக்கும். வடமுனை சிவப்பு நிறத்தினாலும் தென்முனை நீல நிறத்தினாலும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆம் மாணவர்களே, இன்னும் ஒரு செயற்பாட்டை நாம் பார்ப்போம். காந்தம் ஒன்றை நூல் ஒன்றினால் கட்டி தொங்கவிட வேண்டும். காந்தம் ஒன்றை நூல் ஒன்றினால் கட்டி தொங்கவிட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் எம்மால் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம், காந்தமானது தொங்கவிடப்படும் போது அது சுழன்று முனைகள் அதாவது வடக்கு தெற்கு நோக்கி வரும். காந்தத்தின் முனைகள் வடமுனை தென்முனை என இரண்டு முனைகள் காணப்படுகின்றன என பார்த்தோம். அந்த முனைகள் வடக்கு தெற்கு நோக்கி வரும். வடமுனை வடக்கு திசையையும் தென்முனை தெற்கு திசையையும் காட்டி நிற்கும். காந்தம் ஒன்றை நாம் கட்டி தொங்கவிடப்படும் போது அந்த காந்தம் சுழன்று ஓய்வு பெறும் போது வடமுனை வடக்கு திசையையும் தென்முனை தெற்கு திசையையும் காட்டி நிற்கும். வடமுனை வடக்கு திசை தென்முனை தென் திசையை காட்டி நிற்கும். மேலும் மாணவர்களே, காந்தம் ஒன்றின் மற்றும் ஒரு இயல்பை பார்ப்போம். அதாவது காந்தத்தின் ஒத்த முனைகள் தள்ளும். காந்தத்தின் எதிரெதிர் முனைகள் கவரும். அதாவது ஒவ்வாத முனைகள் கவரும். அதாவது மாணவர்களே, இரண்டு காந்தங்களை பெற்று ஒரு காந்தத்தின் வடமுனையோடு மற்றைய காந்தத்தின் வடமுனையை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது தள்ளும். ஒன்றோடு இணைக்கும் போது தள்ளும். அதாவது வடமுனையையும் மற்றைய காந்தத்தின் வடமுனையும் இரண்டு வடமுனைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது தள்ளும். முனைகள் இரண்டும் தள்ளும். அதே நேரம் மாணவர்களே, வடமுனையோடு தென்முனையை இணைக்கும் போது கவரும். அதாவது இரண்டு காந்தங்களில் ஒரு காந்தத்தின் வடமுனையோடு மற்றைய காந்தத்தின் தென்முனையை இணைக்கும் போது கவரும். அதுதான் காந்தத்தின் ஒத்த முனைகள் தள்ளும், காந்தத்தின் எதிரெதிர் முனைகள் கவரும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக காந்தம் பயன்படுத்தப்படும் உபகரணமான திசை காட்டி தொடர்பாக சில விடயங்களை பார்ப்போம். திசை காட்டியின் சுட்டி அதாவது சிவப்பு நிற ஊசி. நீங்கள் திசை காட்டி ஒன்றை பெற்று இதனை அவதானிக்கலாம். திசை காட்டியில் ஒரு சிவப்பு நிற ஊசி காணப்படுகின்றது. அதாவது ஒரு சுட்டி காணப்படுகின்றது. இந்த திசை காட்டியின் சுட்டி வடக்கு திசையை காட்டி நிற்கும். திசை காட்டியின் சுட்டி எப்போதுமே வடக்கு திசையை காட்டி நிற்கும். இந்த சிவப்பு நிற ஊசி தான் காந்தம் ஆகும். சிவப்பு நிற ஊசி காந்தம் ஆகும். திசையை கண்டறிவதற்காக திசை காட்டியை பயன்படுத்துவோர் யார் என பார்ப்போம். திசை காட்டியை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என பார்ப்போம். கப்பலோட்டிகள், விமானிகள், இராணுவ வீரர்கள், நாடோடிகள், பாலைவன பயணிகள், நில அளவையாளர்கள். திசைகாட்டியை பயன்படுத்துவோர் கப்பலோட்டிகள், விமானிகள், இராணுவ வீரர்கள், நாடோடிகள், பாலைவன பயணிகள், நில அளவையாளர்கள். இந்த விடயத்தை மாணவர்களே நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். திசை காட்டியை பயன்படுத்துவோர் கப்பலோட்டிகள், விமானிகள், இராணுவ வீரர்கள், நாடோடிகள், பாலைவன பயணிகள், நில அளவையாளர்கள். அடுத்ததாக மாணவர்களே, காந்தம் பயன்படுத்தப்படுகின்ற இன்னும் சில பொருட்களை பார்ப்போம். தொலைபேசி, வானொலி, டைனமோ, ஒளிபெருக்கி, மின் மோட்டார், மின் விசிறி. தொலைபேசி, வானொலி, டைனமோ, ஒளிபெருக்கி, மின் மோட்டார், மின் விசிறி, இவற்றிலும் காந்தம் பயன்படுத்தப்படுகிறது. ஆம் மாணவர்களே, இதுவரையும் நாம் வேலைகளை இலகுப்படுத்திக் கொள்ளும் வழிகள் தொடர்பாக நிறைய விடயங்களை பார்த்தோம். அதாவது வேலைகளை இலகுவாக்க பயன்படுத்தப்படுகின்ற நுட்ப முறைகளை பார்த்தோம். நிம்புகோல் பயன்படுத்துதல், சாய்தளம் பயன்படுத்துதல், பட்சில்லுகள் அல்லது சங்கிலி தொகுதிகள் பயன்படுத்துதல், கப்பி பயன்படுத்துதல், மின்காந்தம் பயன்படுத்துதல், இவை வேலைகளை இலகுவாக்க பயன்படுத்தப்படுகின்ற நுட்ப முறைகளாக பார்த்தோம். இந்த நுட்ப முறைகளில் நெம்புகோல் தொடர்பாக பார்த்தோம். அதாவது வேலையை இலகுவாக்கும் ஓர் எளிய சாதனம் நெம்புகோல். நெம்புகோலில் ஒரு சிறிய விசையை பிரயோகித்து பெரிய வேலைகளை இலகுவாக செய்து கொள்ளலாம் என பார்த்தோம். இதிலும் மாணவர்களே, நெம்புகோலில் பிரயோகிக்கப்படுகின்ற விசை எத்தனம் என்றும், எத்தனம் மூலம் அசைக்கப்படும் பொருள் சுமை என்றும், நெம்புகோல் சுழலும் புள்ளி பொருதி அல்லது சுழலிடம் எனவும் பார்த்தோம். அடுத்ததாக நெம்புகோலின் வகைகளை பார்த்தோம். முதலாம் வகை நெம்புகோல், இரண்டாம் வகை நெம்புகோல், மூன்றாம் வகை நெம்புகோல். முதலாம் வகை நெம்புகோலில் மூடித்திறப்பான், கத்தரிக்கோள், குரடு, சுத்தியல், அளவாங்கு இவற்றை பார்த்தோம். இரண்டாம் வகை நெம்புகோலில் துடுப்பு, பாக்குவெட்டி, ஒற்றை செல்லு வண்டி, திருகாணி, சாவி போன்றவற்றை பார்த்தோம். அடுத்ததாக மூன்றாம் வகை நெம்புகோலில் தூண்டில், நகம் வெட்டி, இடுக்கி போன்றவற்றை பார்த்தோம். அடுத்ததாக மாணவர்களே, கப்பியை பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக செய்யப்படும் சந்தர்ப்பத்தை பார்த்தோம். அதாவது கிணற்றிலிருந்து கப்பி மூலம் நீர்வாளியை இழுத்தல், பாரந்தூக்கி மூலம் கொள்கலன்களை ஏற்றுதல், இறக்குதல், உயரமான கட்டிடங்கள் கட்டும் போது சீமேந்து மணல் என்பவற்றை மேலே இழுத்தல், பாறங்களை மேலே உயர்த்துதல், கப்பி தொகுதிகள் மூலம் மரங்களை இழுத்தல் போன்றவற்றை நாம் பார்த்தோம். கப்பிகளை பயன்படுத்தி வேலைகள் இலகுவாக்கும் சந்தர்ப்பங்களாக பார்த்தோம். அடுத்ததாக மாணவர்களே, சாய்தளம் தொடர்பாக பார்த்தோம். சாய்தளத்தின் ஊடாக பொருளொன்றை இழுத்தல் அல்லது தள்ளுதல் மூலம் நிலைக்குத்தான தளத்திற்கு பொருளை மேலே கொண்டு செல்வது இலகுவாகும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக சாய்தளம் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களை பார்த்தோம். பாரமான பொருள்களை பாரந்தூக்கிகள் மூலம் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லல், லொரிகளில் எண்ணெய் பீப்பாய்களை ஏற்ற சாய்தளமாக பலகையை பயன்படுத்துதல், மாடி கட்டிடங்களின் மேல் மாடிக்கு செல்ல மாடிப்படிகளை பயன்படுத்துதல், கோடரியின் முனையால் மரங்களை பிளத்தல், இவற்றை நாம் பார்த்தோம். அடுத்ததாக சில்லும் அச்சாணியும் பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை பார்த்தோம். துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்தல், நீர் பம்பி மூலம் நீரை இறைத்தல், நீர் குழாயில் நீரை பெறல், திருகாணி செலுத்தியால் திருகாணியை செலுத்துதல், மாட்டு வண்டியில் பொருட்களை கொண்டு செல்லல், மோட்டார் சைக்கிளை செலுத்துதல், சைக்கிள் திருப்ப கைப்பிடி உதவுதல், இவற்றை நாம் பார்த்தோம். அடுத்ததாக பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் தொடர்பாக பார்த்தோம். துவிச்சக்கர வண்டி சுழலுவதற்கு பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் செலுத்துவதற்கு பட்சில்லும் சங்கிலி தொகுதியும் பயன்படுத்தப்படுகிறது. விளையாட்டு கார்கள் இயங்குவதற்கும் பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகிறது. வாகனங்களின் இயந்திரங்கள் இயங்குவதற்கும் பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகிறது. கடிகாரங்கள் இயங்குவதற்கும் பட்சில்லுகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக மின்காந்தத்தின் பயன்கள் பார்த்தோம். மின்மணி இயங்குதல், மின் மோட்டார் இயங்குதல், மின் பாரம் தூக்கி இயங்குதல், MRI ஸ்கேன் இயந்திரம் இயங்குதல். அடுத்ததாக மாணவர்களே, காந்தத்தின் வகைகளை பார்த்தோம். சட்ட காந்தம், யுவடிவ காந்தம், குதிரைலாட காந்தம், வளைய வடிவ காந்தம், குண்டுமுனை காந்தம், உருளை வடிவ காந்தம். சட்ட காந்தத்தின் இரு முனைகள் காணப்படுகின்றன, வடமுனை தென்முனை. வடமுனை எண் என்னும் குறியீட்டு எழுத்தினாலும், தென்முனை எஸ் எனும் குறியீட்டு எழுத்தினாலும் குறிக்கப்பட்டிருக்கும். வடமுனை சிவப்பு நிறத்தினாலும், தென்முனை நீல நிறத்தினாலும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, காந்தம் ஒன்றை தொங்கவிட்டு பார்க்கும் போது காந்தத்தின் இரு முனைகளும் வடமுனை வடக்கு திசையையும் தென்முனை தெற்கு திசையையும் காட்டி நிற்கும். அதற்கடுத்ததாக மாணவர்களே, காந்தத்தின் ஒரு இயல்பான ஒத்த முனைகள் தள்ளும் என்றும், காந்தத்தின் எதிரெதிர் முனைகள் கவரும் என்றும் பார்த்தோம். அதற்கடுத்ததாக காந்தம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணமான திசை காட்டி தொடர்பாக பார்த்தோம். திசை காட்டியை பயன்படுத்துவோர்களாக கப்பலோட்டிகள், விமானிகள், இராணுவ வீரர்கள், நாடோடிகள், பாலைவன பயணிகள், நில அளவையாளர்கள் திசை காட்டியை பயன்படுத்துகிறார்கள் என பார்த்தோம். ஆம் மாணவர்களே, இதுவரையும் நாம் வேலைகளை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிகள் தொடர்பாக நிறைய விடயங்களை பார்த்தோம். இனி நாம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு இந்த பாடத்தில் இருந்து வரக்கூடிய சில வினாக்களை பார்ப்போம். இந்த வினாக்களை மாணவர்களே நீங்கள் உங்களது குறிப்பு புத்தகத்தில் எழுதி செய்து பாருங்கள். முதலாவது வினா, குளிர்பான போத்தல் ஒன்றை இலகுவாக திறக்க உதவும் உபகரணம். குளிர்பான போத்தல் ஒன்றை இலகுவாக திறக்க உதவும் உபகரணம். முதலாவது பாக்கு வெட்டி, இரண்டாவது கத்தி, மூன்றாவது மூடி திறப்பான். சரியான விடையின் கீழ் கோடு கீறுதல் வேண்டும். குளிர்பான போத்தல் ஒன்றை இலகுவாக திறக்க உதவும் உபகரணம். முதலாவது பாக்கு வெட்டி, இரண்டாவது கத்தி, மூன்றாவது மூடி திறப்பான். இரண்டாவது வினா மாணவர்களே, இழுத்தல் மூலம் வேலைகளை இலகுவாக செய்ய பயன்படுத்தப்படும் பொறி. இழுத்தல் மூலம் வேலைகளை இலகுவாக செய்ய பயன்படுத்தப்படும் பொறி. முதலாவது கயிறு, இரண்டாவது கப்பி, மூன்றாவது கத்தரிக்கோள். முதலாவது கயிறு, இரண்டாவது கப்பி, மூன்றாவது கத்தரிக்கோள். மூன்றாவது வினா மாணவர்களே, பொருள் ஒன்றை பற்றி பிடிக்க பயன்படுத்தப்படும் உபகரணம். பொருள் ஒன்றை பற்றி பிடிக்க பயன்படுத்தப்படும் உபகரணம். முதலாவது குறடு, இரண்டாவது அம்மி, மூன்றாவது சுத்தியல். முதலாவது குறடு, இரண்டாவது அம்மி, மூன்றாவது சுத்தியல். நான்காவது வினா மாணவர்களே, சட்டகாந்தம் ஒன்றின் வடமுனை தென்முனை என்பவற்றை குறிக்கும் நிறங்கள் முறையே. சட்டகாந்தம் ஒன்றின் வடமுனை தென்முனை என்பவற்றை குறிக்கும் நிறங்கள் முறையே. முதலாவது பச்சை நீலம், இரண்டாவது சிவப்பு நீலம், மூன்றாவது நீலம் சிவப்பு. முதலாவது பச்சை நீலம், இரண்டாவது சிவப்பு நீலம், மூன்றாவது நீலம் சிவப்பு. ஐந்தாவது வினா மாணவர்களே, பட்சில்லு சங்கிலி என்பன காணப்படும் சாதனம் எது? பட்சில்லு சங்கிலி என்பன காணப்படும் சாதனம் எது? முதலாவது தையற்பொறி, இரண்டாவது சைக்கிள், மூன்றாவது வானொலி. முதலாவது தையற்பொறி, இரண்டாவது சைக்கிள், மூன்றாவது வானொலி. மாணவர்களே, இவ்வினாக்களுக்கான சரியான விடைகளை செய்து பாருங்கள். இப்போது இன்றைய பாட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய பாட இறுதி பகுதியில், இன்றைய வினா பகுதியில் நான் உங்களுக்கு தரப்போகின்ற வினாவிற்கான சரியான விடையை 076241164. மீண்டும் கூறுகின்றேன், 076241164 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அல்லது SMS மூலம் அனுப்பி வையுங்கள். இப்போது அந்த வினாவை கூறுகின்றேன். அந்த வினா, திசை காட்டியை பயன்படுத்துவோர் யார்? திசை காட்டியை பயன்படுத்துவோர் யார்? மாணவர்களே, இவ்வினாவிற்கான சரியான விடையை அனுப்பி வையுங்கள். இதுவரையும் இன்று நான் கற்பித்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்வியில் ஈடுபட இந்த கல்வி நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், லோகநாதன் நேசரஞ்சனி. நன்றி மாணவர்களே.